நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
கிரீன்ஸ் கட்சியினரும் சுயாதீன உறுப்பினர் ஜாக்கி லாம்பியும் ஃபேர் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் எலெக்ஷன்ஸ் பில், நியாயமான மற்றும் வெளிப்படையான தேர்தல்கள் குறித்த சட்ட முன்வரைவை ஆதரிப்பதற்காக ஒன்றிணைந்துள்ளனர். அரசியலில் வெளிப்படைத்தன்மையை கொண்டுவர பெரும் மதிப்புள்ள நன்கொடைகளை தடை செய்ய இந்த சட்ட முன்வரைவு முயல்கிறது. அத்துடன் நன்கொடைகள் குறித்த வரையறை இறுக்கமாகும். ஆனால் அரசியல் பிரச்சாரத்திற்காக எவ்வளவு செலவு செய்யலாம் என்பதில் வரையறை இருக்காது. நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் இந்த சட்ட முன்வரைவு கிரீன்ஸ் கட்சியினரும் சுயாதீன உறுப்பினர்களாலும் அறிமுகப்படுத்தப்படுகிறது. சுயேட்சை உறுப்பினர்கள் கேட் சேனி, ஜாலி ஸ்டெகால், டேவிட் போகாக், லிடியா தோப் மற்றும் ஜாக்கி லாம்பி நெட்வொர்க் உள்ளிட்டோர் ஐக்கியப்பட்டு இதனை முன்வைக்கிறார்கள். அரசியல் விளம்பரங்களில் உண்மைத்தன்மை இருக்க வேண்டும் என்பதை இந்த சட்ட முன்வரைவு வலியுறுத்துகிறது. புதைபடிவ எரிபொருட்கள் உட்பட மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் தொழில்துறைகளிலிருந்து அரசியல் கட்சிகள் நன்கொடை பெறுவதை தடை செய்யும் அதே வேளை, விருந்துகள் மற்றும் வணிக மன்றங்கள் உட்பட முக்கிய கட்சிகள் நடத்தும் நிதி திரட்டும் நிகழ்ச்சிகள் குறித்த வரையறையை கடுமையாக்குதல் உள்ளிட்ட பல சீர்திருத்தங்கள் இந்த சட்ட முன்வரைவில் உள்ளன. லேபர் கட்சி கடந்த தேர்தலின் போது வாக்களித்திருந்தது போன்று நன்கொடை தொகையை ஆகக்கூடியது $1,000 என்று குறைப்பதாகவும், நன்கொடை வழங்கியதிலிருந்து 5 வணிக நாட்களுக்குள் அதனை பகிரங்கப்படுத்த வேண்டும் என்றும் இந்த சட்ட முன்வரைவில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் தேர்தலில் நிற்கும் ஒரு வேட்பாளரோ கட்சியோ பிரச்சாரத்திற்காக எவ்வளவு செலவு செய்கிறார் என்பதை கட்டுப்படுத்துவது குறித்து இந்த சட்ட முன்வரைவில் எதுவும் கூறப்படவில்லை. தேர்தலில் செலவிடப்படும் தொகையை கட்டுப்படுத்துவது குறித்து ஒரு திட்டத்தை அறிவிக்கப் போவதாக தி ஸ்பெஷல் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் டான் ஃபெரல் அறிவித்தார். இது குறித்த ஒரு சட்ட முன்வரைவு இப்போது இந்த ஆண்டின் நடுப்பகுதியில் எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த தேர்தலில் கிளைவ் பாமர் $117 மில்லியன் செலவு செய்தார் என்பதை அமைச்சர் டான் ஃபெரல் மீண்டும் மீண்டும் மேற்கோள் காட்டியுள்ளார். இந்த பணம் அவரது மினரலஜி நிறுவனம் வழங்கிய நன்கொடை என்று சொல்லப்படுகிறது. நிறுவனங்கள் வழங்கும் அரசியல் நன்கொடைகள் கட்டுப்படுத்தப்பட்டால் உயர் நீதிமன்றத்தில் தனது சட்ட சவாலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று கிளைவ் பாமர் அச்சுறுத்தியுள்ளார். அரசியல் விளம்பரங்களில் உண்மையை கூறுவதை வரவேற்பதாக கூறியிருக்கும் எதிர்கட்சி தலைவர் பீட்டர் டட்டன் பயமுறுத்தும் பிரச்சாரம் செய்யும் நிபுணர்கள் என்று லேபர் கட்சியை விமர்சித்தார். அரசியல் கட்சிகளுக்கு பொது நிதியுதவியை அதிகரிக்க லேபர் கட்சி கோயலிஷன் கட்சிகளுடன் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்ளலாம் என்றும், புதிதாக அரசியலில் பிரவேசிக்க விரும்புபவர்களுக்கு கடினமான கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்தலாம் என்றும் அஞ்சும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் இந்த இரு கட்சிகளும் தமது அரசியல் செல்வாக்கை பணத்திற்கு ஏலம் விடுவது தொடரலாம் என்றும் அஞ்சுகிறார்கள். சூதாட்டம், மது, புதைபடிவ எரிபொருட்கள் மற்றும் புகையிலை நிறுவனங்கள் உட்பட சமூகத்திற்கு தீங்கு விளைவிக்கும் தொழில்களில் இருந்து நன்கொடைகள் தடை செய்யப்படும். தற்போதைய அல்லது எதிர்காலத்தில் அரச ஒப்பந்தக்காரர்களிடமிருந்து நன்கொடைகள் தடை செய்யப்படும். தேர்தலுக்கு முன் அரசாங்க விளம்பரங்களை கட்டுப்படுத்துவதன் மூலமும், தரவுகளை சேகரிக்கும் அஞ்சல் வாக்கு விண்ணப்பங்களை நிறுத்துவதன் மூலமும் அரசியல் பிரச்சாரத்தில் ஒரு சமநிலையை உருவாக்க இந்த சட்ட முன்வரைவு முயற்சிக்கிறது. இந்த சட்ட முன்வரைவு குறித்து சில அரசியல்வாதிகள் மற்றும் துறை வல்லுநர்களின் கருத்துக்களை அடுத்து கேட்கலாம். இது மாற்றத்திற்கான நேரம் என்று கிரீன்ஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லரிசா வாட்டர்ஸ் கூறுகிறார்.
We've been waiting for 18 odd months now for the government to come good on their promise at the election to try to clean up politics. The crossbench and the Greens have joined forces to put a proposal to government to say we can do this today. We could actually bring integrity back to the parliament with these electoral reforms.
அரசு அமைத்த காலத்திலிருந்து தேர்தல் சீர்திருத்தத்தை ஆராய்ந்து வருவதாக லேபர் கட்சி கூறி வருகிறது. நன்கொடைகளை கட்டுப்படுத்தவும் அரசியல் விளம்பரங்களில் உண்மையை ஊக்குவிக்கவும் சட்டங்களை கொண்டுவரவும் நாடாளுமன்ற குழு பரிந்துரை செய்துள்ளது. எந்த பரிந்துரைகளை சட்டமாக்குவது என்று அரசு இன்னமும் குறிப்பிடவில்லை. இந்த முடிவுகளை எடுப்பதில் ஓரளவு சுதந்திரம் இருக்க வேண்டும் என்று சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் கேட் சேனி கூறுகிறார்.
Now we don't let Coles and Woolies make the laws about competition in supermarkets, but we seem to be letting the ALP and the coalition make the laws about political competition.
முன்மொழியப்பட்ட சட்டத்தில் இரண்டு விடயங்கள் முக்கியப்படுத்தப்பட்டுள்ளன. ஒன்று அரசியல் நன்கொடைகள், அடுத்தது அரசியல் விளம்பரங்கள். அரசியல் நன்கொடைகள் குறித்த தற்போதைய விதிகள் பலவீனமாக இருப்பதாக கிரட்டன் இன்ஸ்டிடியூட்டில் உள்ள பட்ஜெட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் துணை திட்ட இயக்குநர் கேட் கிரிஃபித் கூறுகிறார்.
Australia has political donations rules at the federal level and across all the states. And the federal rules are particularly inadequate. They're very basic, essentially. And some of the states have quite strong rules, but a weak federal system actually undermines the state rules.
யார் நன்கொடை வழங்குகிறார்கள் என்பதை பொதுமக்கள் அறிய தகுதியானவர்கள் என்கிறார் அவர்.
So the public deserves to know who's donating to political parties because there's the potential for donations to have an influence on public policy decisions. And that needs to be called out by a whole range of voices. And putting that information out in the public domain gives journalists, gives the parliament, gives the general public the opportunity to call out where they think there might be undue influence.
கடந்த காலங்களில் சில சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதை வலியுறுத்திய போதிலும் இந்த சட்ட முன்வரைவில் அது சேர்க்கப்படவில்லை. இந்த விடயத்தில் தனது எண்ணத்தை மாற்றிக்கொண்டதாக சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் Andrew Wilkie கூறுகிறார்.
I've actually moved a political donation bill twice now during my time in the parliament, and that bill did in fact include a cap. However, I'll be upfront with you, I've pulled back from that position because I think it's very important to allow anyone who wants to participate in the electoral process to in fact participate. You know, let's say you have 10 million donors all give you a dollar. Well then, you have an obligation, I think, to spend that $10 million.
இந்த சட்ட முன்வரைவின் அடுத்த பகுதி அரசியல் விளம்பரம் தொடர்பானது. தேர்தலுக்கு முன் பெரிய உரிமை கோரல்களுடன் கூடிய விளம்பரங்களை பார்ப்பதற்கு மக்கள் பழகிவிட்டனர். ஆனால் அவற்றில் உண்மையான தகவல்கள் சிறிதளவே இருக்கின்றன. 2021 ஆண்டு நடந்த தேர்தலின் போது சுயேட்சை செனட் வேட்பாளர் டேவிட் பொகாக் உள்ளளவில் கிரீன்ஸ் கட்சி வேட்பாளர் என்று சித்தரிக்கும் ஒரு தவறான விளம்பரம் வெளியாகியிருந்தது. அதனை அவர் வெற்றிகரமாக சவால் செய்தார்.
Australians recognize that we have a great democracy, but they want to make it better. They want more transparency and they want choice come election time. We need to get the balance right with electoral reform to have more transparency, to ensure that we know where the money is coming from.
பொய்யான அல்லது தவறான அரசியல் விளம்பரங்களை இந்த சட்ட முன்வரைவு சுத்தம் செய்யும் என்று நம்பப்படுகிறது. தற்போது அதற்கு மிகச்சிறிய கட்டுப்பாடுகளே உள்ளன என்கிறார் ஆஸ்திரேலியன் நேஷனல் யூனிவர்சிட்டியில் அரசியல் சந்தைப்படுத்தல் நிபுணரான டாக்டர் ஆண்ட்ரூ ஹியூஸ்.
Basically, they're quite broad. You can nearly do anything you want with political advertising in Australia, regardless of jurisdiction area. So even local levels, you can nearly get away with anything you want because it comes under political freedom of speech. And that's why the law is so open and so broad. But I think that's a flaw to it as well.
தேர்தலுக்கு முந்தைய விளம்பரங்களில் அரசு நிதியை பயன்படுத்துவதையும் இந்த சட்ட முன்வரைவு கட்டுப்படுத்தும். அந்த செலவை குறைக்க எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அதில் சிறிதும் விருப்பம் காட்டுவதில்லை என்று டாக்டர் ஆண்ட்ரூ ஹியூஸ் கூறுகிறார்.
It really picked up in the era of Kevin Rudd, but ever since then, all governments of all persuasions use government advertising before elections now, and therefore it's a huge advantage. But neither of them have any appetite to change that.
மாற்றங்கள் குறித்து தீவிரமாக ஆலோசித்து வருவதாக பிரதமர் அந்தனி அல்பனீசி தெரிவித்துள்ளார்.
We are consulting very broadly, including with members and representatives of the crossbench and the minor parties, as well as across the major parties, to see if reform, as proposed by the minister, Minister Farrell, can receive very broad support. Because one of the objectives that we have here is to land reform that stays, not reform that comes and then goes with changes of government. My view has been very clear that there needs to be transparency when it comes to political donations.
நியாயமான மற்றும் வெளிப்படையான தேர்தல்கள் குறித்த சட்டம் ஒன்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் என்றுதான் நாம் கருதுகிறோம். ஆனால் அது எந்த வடிவத்தில் நிறைவேற்றப்படும் என்பதை பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? Apple Podcast, Google Podcast, Spotify என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.